إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. أنبانا الله دي أريار غلي الله دي أرلال உம்ரா தல்பியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உம்ரா என்ற இபாதத்தை செய்வதற்காக அந்த பயணத்தை நாடியுள்ள உம்ரா பயணிகள் இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த பயணத்தையும் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய அந்த உம்ரா இபாதத்தை செய்வதற்காக வரக்கூடிய எல்லா பயணிகளுடைய பயணங்களையும் லேசாக்கி தருவானாக. அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய அவன் திருப்தி கொள்ளக்கூடிய இபாதத்தை நாம் அங்கே சென்று செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்து இந்த பயணத்தின் மூலமாக இந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய அன்பையும் அடைய பெற்று இம்மை மறுமையிலும் வெற்றியடைந்த நன்மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. எல்லா பயணிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, உம்ரா பயணத்திற்கு முன்பு உங்களை எல்லாம் இங்கே வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு நோக்கம் நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத் அல்லாஹ் விரும்புகின்ற இபாதத்துகளில் மிக ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இபாதத்தாகும். இபாதத்துகள் ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது. சிறந்த சின்ன இபாதத்தாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அது சின்ன இபாதத்தாக இருக்கலாம். இபாதத்தினுடைய அந்த நோக்கம் என்ன? அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது. அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று படைத்தவனே நீ எனது எஜமானன், நான் உனது அடிமை, உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்பதை வெளிப்படுத்துவது இபாதத்தினுடைய அந்த அடிப்படை நோக்கங்களிலே இபாதத்தினுடைய அந்த ரகசியங்களிலே ஒன்று. ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த உம்ரா என்ற இபாதத் இதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பு அதிகம் மற்ற இபாதத்துகளை கவனித்து பார்க்கும்போது. பிறகு இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரம் அதிகம். பிறகு இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமம் அதிகம். நோன்பு என்றால் உள்ளூரிலேயே வைத்து விடுவோம். காலையிலிருந்து மாலை அத்தோடு முடிந்து விடுகிறது. தொழுகை என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம், உலகருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை. இப்படி பல இபாதத்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த இபாதத்துகளில் நமக்கு இல்லாத சிரமம் இந்த உம்ரா என்ற இபாதத்திலே அதற்குண்டான பயணத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிரமம் எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவுக்கு நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். ஒரு இபாதத்தை எடுப்பதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசை எடுப்பீர்களோ அந்த அளவுக்கு அதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்திக் கொண்டே செல்வோம். அல் அஜ்ரு பிகத்ரில் மஷக்கா, அறிஞர்கள் சொல்வார்கள், அல் அஜ்ரு கூலி சிரமத்தின் அளவிற்கு ஏற்ப. ஒரு இபாதத்திற்கு எவ்வளவு சிரமம், அதற்கு அர்த்தம் எப்படி அல்ல, நாம சிரமத்தை உருவாக்கி அதை எடுப்பது என்பது அல்ல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள், அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஷுரூத், அர்க்கான், அந்த சிரமங்கள்,
அதற்காக நான் இபாதத்திலே நாம ஒரு சிரமத்தை அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நாம ஏற்படுத்திக் கொண்டு நான் கஷ்டப்பட்டு இபாதத்தை செய்ய போகிறேன், அப்படியல்ல அர்த்தம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள், அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் உம்ரா செய்திருக்கிறார்கள். உம்ராவுடைய வணக்கத்தை அல்லாஹுடைய தூதரும் அந்த தூதருடைய தோழர்களும் நிறைவேற்றி இருக்கிறார்கள், அதற்காக ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு அவர்கள் பிரிந்து சென்ற போது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என் பிள்ளைகளை விட்டு செல்கிறேன் என்று அவர்கள் அழவில்லை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் புறப்படுகிறார்கள், மதீனா நோக்கி செல்கிறார். குரைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் நெருக்கடி கொடுத்து, இனி மக்காவில் தங்கி அழைப்பு பணி செய்ய முடியாது, செய்தால் கொன்று விடுவோம், இபாதத்துகள் தொழுகை கடமையாகி விட்டது ஆனால் வெளிப்படையாக தொழ முடியவில்லை, இப்படியான நெருக்கடி ஏற்பட்டதற்கு பிறகு மக்காவை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டுவிட்டது. உயிருக்கு ஆபத்து என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படை நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய இபாதத்தை சுதந்திரமாக செய்ய முடியவில்லை, தாவா செய்ய முடியவில்லை, இபாதத்தை சுதந்திரமாக செய்ய முடியவில்லை, அதற்கான நெருக்கடிகள். அப்போது பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே ஹிஜ்ரா செல்கிறார்கள். அவர்கள் காபத்துல்லாவிலிருந்து அதனுடைய மேற்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, இன்று அந்த கேட் ஒன் என்று சொல்வார்கள், கிங் அப்துல் அசீஸ் கேட், அந்த இடம் இப்போதும் மேட்டு பகுதியான இடம். மற்ற கேட்டுகள் எல்லாம் உங்களுக்கு தரையோடு தாழ்வாக இருக்கும், இதுதான் உயரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக இறங்கக்கூடிய அந்த அடிப்படையிலே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேட்டில் நின்று கொண்டு காபாவை பார்த்து அழுகிறார். அழுதுவிட்டு, காபா, உன் பக்கம் என் உள்ளம் இயங்குகிறது, அல்லாஹ்வுடைய பூமியிலே நீதான் சிறந்த பூமி, எனக்கு விருப்பமான பூமி, இந்த ஊர் மக்கள், எனது சமுதாய மக்கள் என்னை உன்னை விட்டு நான் பிரிகின்ற அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்திருக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டு வேறு ஊரிலே சென்று குடியேறுவதை நான் விரும்ப மாட்டேன் என்பதாக கூறி அழுதவர்களாக, கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியவர்களாக அவர்கள் அந்த மக்காவிலிருந்து காபாவிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தங்களது பிள்ளைகளை விட்டுச் செல்கிறார்கள், கட்டிய மனைவிகளை விட்டுச் செல்கிறார்கள், பிறந்த ஊரை விட்டுச் செல்கிறார்கள், அதையெல்லாம் நினைத்து தான் அழுவதாக அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அழுகிறார்கள், காபா, உன்னை பிரிகிறேனே, மக்கா, அல்லாஹ்வுடைய ஊராகிய உன்னை நான் பிரிகிறேனே. அந்த ஏக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு பிரிந்து சென்றார்கள். பிறகு 6 ஆண்டுகள் மதீனாவிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கியதாகவே இருக்கிறது. அதற்கு பெரிய அடையாளம், மதீனாவிலே இருக்கும் பொழுது 18 மாதங்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே அவர்கள் தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே, யா அல்லாஹ், இந்த சட்டத்தை மாற்றி காபாவின் பக்கம் எனது முகத்தை திருப்பி விட மாட்டாயா, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. அந்த அளவுக்கு காபாவின் மீது, அல்லாஹ்வுடைய ஊரின் மீது ஆசை கொண்டவர்களாக, விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபலனுவல்லி யன்னக கிப்லதன் தர்வா, ஃபலனுவல்லி யன்னக கிப்லதன் தர்வா, நபியே, உங்களுக்கு எந்த கிப்லா திருப்தியோ, உங்களுக்கு எந்த கிப்லா பிடிக்குமோ அதன் பக்கமே நாம் உங்களை திருப்பிவிடுவோம். அதற்கு இப்படி அர்த்தம் பண்ண, மஸ்ஜித் அக்ஸா பிடிக்காது என்று அர்த்தம் பண்ண, அதிகமாக பிடிக்கும், அதிகமாக உங்களுக்கு விருப்பமாக இருக்குமோ அந்த கிப்லாவின் பக்கம் நாம் உங்களை கண்டிப்பாக திருப்புவோம். அன்பு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவர்களுக்கு கட்டளை வருகிறது, காபாவை முன்னோக்கி சொல்லி அவ்வளவு சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, தொழுது கொண்டிருக்கும் போது அந்த கட்டளை வந்தது. அப்படியே தொழுகையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்தை முடித்திருந்தார்கள். மூன்றாவது ரக்காத்திற்கு எழக்கூடிய நேரத்தில் அந்த கட்டளை வந்தது, அப்படியே திரும்பிக் கொண்டார்கள். இந்த தொழுகையை முடித்து விடுவோம், அடுத்த தொழுகையிலிருந்து ஆரம்பிப்போம் என்று அந்த கட்டளை அவர்கள் தள்ளி போடவில்லை, செயல்படுத்துவதிலே தாமதிக்கவில்லை. எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது, அந்த காபாவின் மீது, அந்த மக்காவின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த அந்த நேசம், இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் அங்கே குடியிருந்தாலும் குடியிருக்கவில்லை என்றாலும், விசாவோடு சென்றாலும் விசா இல்லாமல் சென்றாலும், இதெல்லாம் இந்த உலகத்துடைய நியதிகளை தவிர, மக்கா என்பது நம்முடைய ரப்புடைய வீடு, நம்முடைய ரப்புடைய ஊர். காபா என்பது நம்முடைய ரப்புடைய வீடு, நமக்கு சொந்தமானது, முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, ஈமான் உள்ளவர்களுக்கு சொந்தமானது. ஆகவே நம்முடைய ரப்புடைய நம்முடைய அந்த காபாவை அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த காபாவை, அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த ஊரை நான் தரிசிக்க செல்கிறேன், அங்கே சென்று அல்லாஹுவை வணங்க செல்கிறேன் என்ற ஆசை, என்ற அந்த ஈடுபாடு, அதன் மீது நமக்கு ஈர்ப்பு இருக்க வேண்டும். எப்போதும் நாங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே மிக அழுத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இன்று மார்க்கமே ஒரு ஃபேஷனாக மாற்றப்பட்டு விட்டது, அல்லது ஒரு சடங்காக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உம்ராவுக்கு செல்கிறார்கள், நானும் உம்ராவுக்கு போயிட்டு வந்தேன். எங்க ஊர்ல எல்லாரும் போயிட்டு வந்தாங்க, நானும் சென்று வந்தேன். அப்படியே உள்ளத்தினுடைய ஈடுபாடு இந்த இபாதத்திலே நமக்கு ஏற்பட வேண்டும். ஏன் நான் உம்ராவுக்கு செல்கிறேன் என்று இடத்திலே ஒருவர் கேட்டால் அதற்கு சரியான பதில் சொல்ல தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நோக்கமாக இருக்க வேண்டும், பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு நோக்கமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் வீட்டின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆசை, அந்த காபாவிலே சென்று இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆசை, அந்த ஈடுபாடு, அந்த தக்குவா, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை விரும்பினார்கள், உம்ரா செய்வதற்கு நன்மைகளை சொன்னார்கள், அந்த நன்மையை பெறுவதற்கு நான் செல்கிறேன் என்ற அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, அந்த ஒரு மனநிலையை நாம் கொண்டு வருவோமாக. அந்த ஒரு மனநிலை தெரியும், அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு உன்னுடைய இபாதத்தை செய்வதற்காக, அல்லாஹுவே உன்னுடைய ஊருக்கு உன்னுடைய இந்த இபாதத்தை செய்வதற்காக நான் வருகிறேன். ஊரிலே பேசுவதற்காகவோ, சொல்வதற்காகவோ, புகழை தேடுவதற்காகவோ, அல்லது அங்கே சென்று சாமான்களை வாங்குவதற்காகவோ அல்ல. அடுத்து சகோதரர்களே, இந்த உம்ரா இபாதத்தை பொறுத்தவரை, ஹஜ் இபாதத்தை பொறுத்தவரை மக்கள் நிறைய அறியாமையில் இருக்கிறார்கள். அதனுடைய சட்டங்களை, ஒழுக்கங்களை தெரியாத காரணத்தால் பலவிதமான தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் புண்ணியத்தின் எண்ணத்தில், நன்மையின் எண்ணத்தில், அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே சட்டங்கள் தெரியாததால் பல தவறுகளை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அறியாமை, நான் சட்டத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. சுதந்திரமான மனிதர், பாலிகான ஒரு மனிதர், நான் உன்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் அறியாமையில் இருந்துவிட்டேன் என்று காரணம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே தப்பிக்க முடியாது. ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த உம்ரா வணக்கத்திற்கு முன்பு நீங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும், ஒரு நாளைக்கு முன்பே உங்களை அழைத்து இந்த 2 மணி நேரம் உங்களோடு நாம் செலவழிக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத் ஒரு சட்ட ரீதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். முதலாவது பாருங்கள், 2வது அத்தியாயத்தினுடைய 196வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜை முழுமைப்படுத்துங்கள், ஹஜ்ஜை முழுமையாக செய்யுங்கள், வல் உம்ரத, இன்னும் உம்ரா வணக்கத்தையும் முழுமையாக செய்யுங்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்காகவே மட்டும். இரண்டு விஷயங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன, இந்த ஹஜ்ஜை நிறைவாக செய்யுங்கள். அப்ப என்ன அர்த்தம், மற்ற வணக்கத்தை எப்படி வேணாலும் அறமுறையா செய்யலாம்னு அர்த்தமா? அப்படியே ஒவ்வொரு வணக்கத்தையும் நாம் அதனுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை முறையாக நிறைவாகத்தான் செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போன்று இந்த ஹஜ் வணக்கத்திலே ஒரு முஸ்லிம் மற்ற வணக்கத்தில் எடுத்துக்கொள்ளாத சிரமங்களை, மற்ற வணக்கத்திற்கு அவன் எடுத்துக்கொள்ளாத ஒரு பிரயாசையை இதிலே எடுக்கிறான். மற்ற வணக்கத்தில் இல்லாத அளவிற்கு இதில் நிபந்தனைகள், சட்டங்கள், ஒழுக்கங்கள், பேணுதல்கள் இருக்கின்றன. தொழுகை என்றால் ஒரு 20 நிமிஷத்தோட முடிஞ்சு சரியா? நோன்பு என்றால் நீங்க நீயத்தை வச்சுட்டு காலையில சகஜம் சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க தூங்கினா கூட நோன்பாய் போயிடும் இல்லையா? நீங்கள் பயணத்தில் சென்று கொண்டே இருந்தாலும் கூட அது நோன்பாக ஆகிவிடும். நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாலும் கூட, மறந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டாரு அப்ப கூட நோன்பாய் போயிடும். ஆனால் இந்த இபாதத் என்பது அப்படி அல்ல. இதுல ஒவ்வொன்றிலும் ஒரு நுணுக்கம், ஒரு பேணுதல், ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடை மீறினால் பயங்கரமான தண்டனை, எச்சரிக்கை இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு கூடுதல் கவனத்தை நமக்கு சொல்கிறான். நீங்கள் கொஞ்சம் உஷாராக, மிக கவனமாக, மிக கண்காணிப்போடு இருக்க வேண்டும். அதைத்தான் அஜிம்மு, நிறைவாக செய்யுங்கள். ஒன்று. இரண்டாவது என்ன? சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்களை, சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்து அதில் எதுவும் விடுபடாமல், அந்த ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம், லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக மட்டும். ஏன் எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தும் இந்த இபாதத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழுத்துகிறான் என்றால், மற்ற இபாதத்துகளில் முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை விட இந்த இபாதத்திலே முகஸ்துதி வருவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. உடனே பெருமை வந்துவிடும், நான் உம்ராவுக்கு போறேன், நான் உம்ராவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பெருமை வந்துடும். போயிட்டு வந்தவுடனே பெருமை வரலாம். இப்படி பல வகையிலே நம்முடைய இபாதத்தை பாழாக்கக்கூடிய தன்மைகள் நமது உள்ளத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால அல்லாஹு தஆலா அழுத்தி விடுகிறான், அடியானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ செய்யக்கூடிய இந்த இபாதத்தை உன்னுடைய நீயத்தை பாழாக்கி, உன்னுடைய நீயத்தை நீ தவறாக வைத்து இந்த இபாதத்தை நாசமாக்கி விடாதே. ஆகவேதான் அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத் லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். அடுத்த அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போன்று நாம் இந்த உம்ரா என்ற இந்த வணக்கத்தை செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் மக்கா. அந்த மக்காவை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கா என்பது மற்ற ஊர்களை போன்று உள்ள ஒரு ஊர் அல்ல. இந்த பூமி அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும், எல்லா பூமியும் அல்லாஹ் படைத்ததாக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே தனக்கென்று ஒரு இடத்தை அவன் தேர்வு செய்திருக்கிறான். அதான் மக்கா. எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் அந்த மனிதர்களிலே ரசூல்மார்களை, நபிமார்களை அல்லாஹ் தனக்கென தேர்ந்தெடுத்திருக்கிறான். எல்லா வானங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். அதில் 7வது வானத்தை அல்லாஹு தஆலா தனக்கென தேர்ந்தெடுத்தான், தன்னுடைய அரசுக்காக தேர்ந்தெடுத்தான். இப்படியாக அல்லாஹு தஆலா படைத்ததாக இருந்தாலும் அல்லாஹ் ஒன்றை தனக்கென அதிலிருந்து விசேஷமாக தேர்ந்தெடுத்து விட்டால், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த தேர்வின் காரணமாக மூமின்களாகிய நாமும் அதற்கு கண்ணிய மரியாதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய அழிவு, ஆபத்து ஏற்பட்டுவிடும். எப்படி சாலிஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த ஒட்டகத்தை, فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها ثم فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. அவர்களது நபி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக இந்த ஒட்டகத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், இது தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மக்கள் நபியை பொய்ப்பித்து அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள்.
அல்லாஹுத்தர் அவர்களை தரைமட்டமாக்கி விட்டான், அழித்து நாசமாக்கி விட்டான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த புனிதத்தை குறை சொல்வதோ அதை அவமரியாதை செய்வதோ மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய தண்டனையை அல்லாஹுத்தர உடனே தீவிரப்படுத்தி விடுவான். சிறுக்கு குஃபருடைய பாவங்களுக்கு அல்லாஹுத்தர தண்டனையை மறுமையிலே வைத்திருக்கிறான். ஆனால் இந்த வகையான பாவங்களுக்குரிய தண்டனையை உலகத்திலேயே அல்லாஹுத்தர காட்டி விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து. அன்பானவர்களே, ஆகவேதான் இந்த காபா, இந்த மக்காவுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றின் மீது அவன் சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருள் அல்லது அந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தானது என்று அர்த்தம். உலகத்தில் எந்த பூமியின் மீதும் எந்த நாட்டின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. அது எவ்வளவுதான் தங்கத்தால், செல்வத்தால், நாகரிகத்தால், இன்னும் படை பணம் பலம் படைபலம் வசதிகளால் செழித்திருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா பாலைவனங்களால் மற்றும் மலைகளால் சூழப்பட்ட கரடுமுரடான இந்த பூமியாகிய இந்த மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரத்தி வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி சீனீன சொல்லுங்க. வஹாதல் பலதில் அமீன், அல் அமீன் நகரத்தின் மீது சத்தியமாக. அல் அமீன் என்பதற்கு அறிஞர்கள் இரண்டு கருத்து சொல்கிறார்கள். ஒன்று அல் முக்மீன், பாதுகாப்பு தரக்கூடிய நகரம், இங்க யார் போயிட்டாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு. இன்னொன்று அல் முக்மீன் ஐ அல் முக்தமன், பாதுகாப்பு பெற்றது, எந்த ஒரு எதிரியும் இறுதி நாள் வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த நாள் வருகின்ற வரை எதிரிகள் யாரும், அல்லாஹ்வுடைய விரோதிகள் யாரும் அந்த காபாவை கைப்பற்றி அவர்கள் மூமின்களை முஸ்லிம்களை அதிலிருந்து தடுத்து இனி சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அதுகொண்டு சூரா அல் பலதில் அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது சத்தியமாக. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த ஊருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். இரண்டு இடங்களில், ஒன்று சூரத்துல் பக்கராவிலே, அது கொண்டு சூரா இப்ராஹிம்ல இரண்டு துஆக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பு பெற்ற ஒரு ஊராக ஆக்கி வைப்பாயா, பாதுகாப்பு தரக்கூடிய ஊராக ஆக்கி வைப்பாயா. ஆகவே அந்த மக்கா என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு புனிதமான, ஒரு கண்ணியமான, அல்லாஹுத்தால நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு நாம் செல்கிறோம். உலகத்தில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, லண்டன், என்னென்னமோ நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளுக்கு செல்வதற்கெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சிறப்புகளை சொல்லவில்லை. இந்த ஊருக்கு வருவதற்கு அல்லாஹுத்தாலாவும் அல்லாஹுடைய ரசூலும் சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். சற்று முன்பு நாம் சொன்னோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யும் போது மக்காவை நோக்கி சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீ அல்லாஹ்வின் பூமிகளில் மிக சிறந்ததாகும், அல்லாஹ்வின் பூமிகளில் எனக்கு மிக விருப்பமானதாகும். உன்னிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டிருக்கவில்லை என்றால் உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன். மக்காவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு அழுதுட்டு போறாங்க. அடுத்து அன்பானவர்களே, காபாவை பற்றி, அல்லாஹுடைய வீடாகிய அந்த காபாவை பற்றி, காபாவை பற்றி நாம் சொல்லும் பொழுது இது அல்லாஹுடைய வீடுகளிலே பழமை வாய்ந்த வீடு. அல் ஃபல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழமை என்று சொன்னால் இதுதான் முதலாவது வீடு. இதற்கு முன்னாடி ஒரு வீடு இந்த பூமியில இருந்ததில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்நாஸி லல்லதீ பிபக், இந்த பூமியிலேயே அல்லாஹுவை வணங்குவதற்காக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட முதல் வீடு பக்காவில் உள்ள வீடாகும். அதனுடைய சிறப்பு என்ன? முபாரக்கன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக பரக்கத்து செய்யப்படுகிறது. அகில மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சி, இன்னும் பல அத்தாட்சிகள் அதில் இருக்கின்றன. அல்லாஹுடைய அத்தாட்சி, இப்படியாக பல அத்தாட்சிகள் அல்லாஹுவின் உள்ளமைக்கு, அல்லாஹுவின் வல்லமைக்கு அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஐந்து நேர தொழுகைகளை நாம் தொழுகிறோம். எதை முன்னோக்கி தொழ வேண்டும்? அந்த காபாவை முன்னோக்கி. முஸ்லிம்களுடைய நேசத்திற்குரிய ஒரு வீடு அல்லாஹ்வுடைய இந்த வீடு, முஸ்லிம்களுடைய நேசத்திற்குரிய ஒரு வீடு. நமக்கு கட்டளை என்ன? பணிவோடும் பயத்தோடும் அல்லாஹுவை நாம் தொழும்போது இந்த வீட்டை நோக்கித்தான் நாம் தொழ வேண்டும். அது போன்று அன்பானவர்களே, அல்லாஹு தாலாவை ஹஜ் செய்ய அல்லாஹுடைய இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக அவர் மக்காவிற்கு வந்தே ஆக வேண்டும், காபாவை சுற்றியே ஆக வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, பணிந்தவராக பயந்தவராக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியவராக அல்லாஹுடைய வீட்டிற்கு வந்து குனிந்து பணிந்து சுற்றி அந்த இபாதத்தை செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வீடு. அல்லாஹுடைய வல்லமையை உணர்த்தக்கூடிய நம்முடைய பணிவை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வீடு இந்த காபா. இதற்கு இன்னும் நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். மற்ற விஷயங்களை இன்ஷா பயணத்தினுடைய தொடரில் நாம் பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஹஜ் உம்ரா, எந்த இபாதத்தை நாம் செய்ய போகிறோமோ அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறப்புகளை தெரிந்து ஒரு இபாதத்தை செய்யும் போதுதான் அதிலே நமக்கு ஈடுபாடு, இவ்வளவு சிரமம் எடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அந்த சிரமத்தினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன என்பது தெரியும் பொழுது அதிக ஆர்வத்தோடும் கவனத்தோடும் நாம் செய்வோம். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, எவர் அல்லாஹுவினுடைய வீட்டை ஹஜ் செய்து அந்த பயணத்தில் அசிங்கமாக ஆபாசமாக பேசாமல் பாவங்கள் ஏதும் செய்யாமல் அவர் திரும்பி வருகிறாரோ, என்ன சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ஹஜ் செய்ய பெய்த் அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வருகிறார், பலம் எர்ஃபுத் பலம் எஃப்சுத், அசிங்கமா ஆபாசமா பேசல, மனைவியிடத்திலே ஆபாசமாக இச்சையோடு பேசுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதையும் அந்த பயணத்திலே அவர் தவிர்த்துக் கொண்டார். மற்றபடி வேற யாரிடத்திலையும் ஆபாசமா இச்சையா பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, நண்பர்களிடத்தில் கூட, மனைவியிடத்தில் மட்டும்தான் அனுமதி. அதையும் அவர் தவிர்த்துக் கொள்கிறார் இந்த பயணத்திலே. யாருக்காக? அல்லாஹ்விற்காக. மனைவி இடத்திலும் இச்சையான செயல்களை செய்வதை விட்டு அவர் தன்னை பேணிக் கொள்கிறார் அல்லாஹ்விற்காக. வேற பாவங்களும் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் திரும்பி வரும்போது தன்னுடைய தாய் அவரை பெற்றெடுத்த தினத்தில் எப்படி இருப்பாரோ. சுபஹானல்லாஹ், பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக திரும்புவார் என்பதை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை, ஓமையை சொல்கிறார்கள். அதாவது ஜஸ்ட் பார்ன் பேபி, அந்த குழந்தை எப்படி சுத்தமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு பாவமற்ற பாவ அழுக்கில்லாமல் இருக்குமோ அது போன்று அவர் திரும்பி வருகிறார் அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை செய்துவிட்டு வரும்போது. மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்ய அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஹஜ்ஜிலே நன்மைகள் செய்ய வேண்டும். அங்க சென்றதற்கு பிறகு இபாதத்துகளை செய்வதற்காக அலைந்து கொண்டிருக்க வேண்டும், தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அதிலே கவனம் இருக்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம், காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸா ஏறிக்கிட்டே இருப்பாங்க, கட்டணம் கட்டணமா சுத்திக்கிட்டே இருப்பார்கள், கடை கடையா அலைந்து கொண்டே இருப்பார்கள். இங்க என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும், எங்க ஒரிஜினல் கிடைக்கும், எங்க விலை கம்மியா கிடைக்கும் என்றெல்லாம் அலைந்து கொண்டிருப்பார்கள். நோக்கங்களை மறந்துவிட்டால் லட்சியத்தை அடைய முடியாது. அழகாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ். சாமான்கள் நிறைந்த ஹஜ் அல்ல, காசு பணங்கள் அதிகமாக செலவழிக்கப்பட்ட ஹஜ் அல்ல. உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு தனது தோழர்களோடு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வெறும் 16 தீனார் மட்டுமே செலவு செய்தார்கள். முஸ்லிம் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பெரும் ஹலீஃபா தன்னுடைய பணியாளர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்து அந்த ஹஜ்ஜில் எவ்வளவு செலவு செய்தார்கள்? வெறும் 16 தீனார்கள் மட்டும்தான் அந்த மொத்த பயணத்திலே செலவு செய்தார்கள். அதையே அதிகமாக செலவு செய்து விட்டோமோ என்று கவலைப்பட்டார்கள். அப்போது இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய மாணவர் உமரது அல்லாஹ் அவருடைய மாணவரிடத்திலே அவருடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், எங்கு நீங்கள் தங்கியிருப்பீர்கள் என்று. எங்கேயாவது மரத்திற்கு கீழே நிழல்கள் கிடைத்தால் அங்கே நாங்கள் படுத்து தூங்கினோம் என்று சொன்னார்கள். இன்று நாம் எவ்வளவு வசதிகளை நாம் செல்வதற்கு முன்பே ஏற்படுத்தி கொண்டு அந்த வசதிகளோடு நாம் ஹஜ்ஜை செய்தும் கூட இபாதத்துகளிலே குறைவுள்ளவர்களாக திரும்புகிறோம். கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயமா இல்லையா, யோசித்து பாருங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹஜ் வணக்கத்தை பொறுத்தவரை யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ உடனடியாக அதை செய்ய சொன்னார்கள். சிலர் சொல்லலாம் ஹஜ்ஜு கடமைதா, யாரா எப்ப வேணாலும் வாழ்க்கையில செய்யறா சொல்லு. யார் மீது ஹஜ்ஜு கடமையாக விட்டதோ அதை நிறைவேற்றுவதிலே அவர் அவசரம் காட்டட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், இப்னு மாஜாவிலே வரக்கூடிய அறிவிப்பு, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கின்றார்கள், எவர் ஹஜ்ஜு செய்ய நாடி விடுவாரோ, அதாவது ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நியத்து வந்து விட்டதோ தீவிரம் காட்டட்டும் அதை நிறைவேற்றுவதற்கு. ஏன், அவருக்கு நோய் ஏற்படலாம், வாகனம் அல்லது செல்வம் தவறிவிடலாம், வேறு ஏதாவது தேவைகள் குறுக்கிடலாம். சரியா, இதெல்லாம் ஹஜ்ஜுடைய சிறப்புகள். ஹஜ்ஜுக்கு என்ன சிறப்புகள் சொல்லப்பட்டதோ அந்த சிறப்புகள் எல்லாம் உம்ராவுக்கு இருக்குது. அதோட சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில சிறப்புகளை சொன்னார்கள். இது உம்ராவுக்கு என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்கள். என்னமா எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு இருந்தீங்களா, எப்படி தூங்குறீங்களே, என்ன வகுப்பே ஆரம்பிக்கல, முன்னுரையில ஓடிக்கிட்டு இருக்கும் போதே தூக்கி சொக்குனா. அதனாலதான் சாஞ்சி உட்காரக்கூடாது, சாஞ்சி உட்கார்ந்து தூக்கம் வந்துடும். வகுப்புல மாணவரா உட்காரும் பொழுது நிமிந்து நேரா உட்காரணும். சரியா, நீங்க பாட்டு வேண்டி சாமிட்டு அவ்வளவுதான். கடைசியில் ஸ்ட்ரக்சர் வச்சுதான் நாங்க தூக்கணும். என்ன போறண்ணா, பயன் இப்படியா கேட்கறது, நிமிந்து உட்கார்ந்து நேரா என்னங்க கேட்டீங்கன்னா காதுல போவோம், இல்லைன்னா கடைசியில காத்துல தான் போவோம். விருது வேறு போட்டிருப்பாங்க, நாளைக்கு பயணத்துக்கு போறீங்கன்னு. அதனால என்ன என்ன கவனிக்கிறீங்களா, நீங்க சொல்லுங்க ஆரம்பிச்சா, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க, நாங்க கண்ண முடிக்கிட்டே கேட்போம். இதுல வேற சில பேர் பிடிச்சிடும், ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல. ஆக தூங்குல ஆரம்பிச்சா, தூங்குற மாதிரி தெரிய ஆரம்பிச்சா, நீங்க சொல்லிக்கிட்டே போங்க ஆரம்பிச்சா, நாங்க கேட்டுட்டு தான் இருக்க ஆரம்பிச்சா அப்படின்னு. சரி, கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னம்மா அதுக்காக தானே சொல்றேன், அல்லாஹ் முஸ்லியான நபீன மஹமத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜு உம்ராவை நிறைய செய்யுங்க. வாழ்க்கையில ஒரு தடவை ஃபர்ல செஞ்சிட்டீங்கன்னா அல்லாட்ட துவா கேட்டுட்டே இருக்கு, அடுத்து உபரியா செய்வதற்கு யாரா எங்களுக்கு தௌஃபீக் கொடு என்று அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டே இருக்கு. புரியுதா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, அது பாவங்களையும் வறுமையையும் போக்கி விடுகிறது. ஹஜ்ஜு உம்ராவை நீங்க தொடர்ந்து செய்யுங்க, வறுமையை போக்கி விடுகிறது ஹஜ்ஜு உம்ரா, உங்களது பாவங்களையும் போக்கி விடுகிறது. வேற என்ன வேணும், மறுமைக்கு போறதுக்கு பாவம் இல்லாம இருக்கணும். சரியா, துன்யாவில் இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வறுமை இல்லாம இருக்கணும், ரெண்டுமே கிடைச்சது. இதுல ஹஜ்ஜு உம்ரால ஒரு மூமினுக்கு சுப்ஹானல்லாஹ் வறுமையையும் போக்கி விடுகிறது, பாவத்தையும் போக்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸோட சென்று அந்த இபாதத்தை யார் செஞ்சுட்டு வராங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுத்தால அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நெருக்கடிகள் இல்லாமல் அவன் பேணி பாதுகாத்துக் கொள்கிறான். அவர்களுடைய உதவி, அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவன் செய்து கொண்டே இருப்பான். இது அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள நேரா சந்திச்சு கேட்டீங்கன்னா, உம்ராவை நல்ல முறையில நிறைவேற்றி வந்த அந்த நல்ல முஸ்லிம்களிடத்துல நீங்க கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ரா செஞ்சிட்டீங்க சரியா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் உம்ராவுக்கு நீங்க ஒரு நியத்து வச்சுட்டு வந்தீங்க, அடுத்த வருஷமும் உம்ராவுக்கு வரீங்க. புரியுதா, இப்ப இந்த வருஷம் செஞ்ச உம்ரா அடுத்து அடுத்த வருஷம் இன்ஷாலா உம்ரா போறீங்களே, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள பாவங்களையே அல்லாஹ் போக்கி விடுகிறான். எப்படி ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில உள்ள பாவங்களை அந்த ஜும்மாக்கள் அழித்து விடுகின்றனவோ, ஒரு நேர தொழுகைக்கும் இன்னொரு நேர தொழுகைக்கும் இடையில் உள்ள பாவங்களை அந்த தொழுகைகள் அழித்து விடுகின்றனவோ, அது போன்று ஒரு உம்ராவிற்கும் இன்னொரு உம்ராவிற்கும் இடையில் உள்ள பாவங்களை அந்த உம்ராக்கள் போக்கி விடுகின்றன. சிறப்பு பார்த்தீங்களா நமக்கு சரியா
கவனிமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். ரப்பி ஸிட்னி இல்மா, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உம்ரா தர்பியா வகுப்பில் முதல் அமர்விலே சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை நாம் இந்த அமர்விலே பார்க்க இருக்கின்றோம். ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகின்ற முறை, ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகின்ற முறை, அதாவது எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்கத்தை எப்படி செய்து காட்டினார்களோ அதன் அடிப்படையில் செய்தால்தான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் நன்மைக்குரிய இபாதத்தாகவும் அமையும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சூரா ஆலு இம்ரானுடைய 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அதாவது உங்களுக்கு அல்லாஹுவின் மீது விருப்பம் அன்பு இருக்குமே ஆனால் நீங்கள் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். அப்ப நபியை பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் வாயால நபியை பின்பற்றுகிறேன் பின்பற்றுகிறேன், எங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொன்னால் போதுமா என்றால் கிடையாது. என்னை பின்பற்றுங்கள் என்ற அந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன? என்னை பின்பற்றி நான் வழிகாட்டுவது போன்று அல்லாஹுவை வணங்குங்கள். அதான் நான் உங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கின்றேனோ, அல்லாஹுவை வணங்குவதற்கு நான் உங்களுக்கு என்னென்ன ஒழுக்கங்களை, வழிமுறைகளை, சட்டங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேனோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வெறும் வாயினால நாரே தக்பீர் ஜிந்தாபாத், ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இப்படி வந்து வாய் கோஷம் போடுறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. என்னை பின்பற்றுங்கள் என்றால் என்னை பின்பற்றி அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுவை வணங்குவதற்கு நான் உங்களுக்கு வழிகாட்டி, தொழ வேண்டுமா, நோன்பு வைக்க வேண்டுமா, ஹஜ் செய்ய வேண்டுமா, நோன்பா, என்னென்ன இபாதத்துகளாக இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்தது போன்று செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை மன்னித்து விடுவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா இந்த ஹஜ் உம்ராவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து உங்கள் ஹஜ் கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஹஜ் உம்ராவை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொன்னாங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க முடியாமல் போனாலும் போகலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத முறையில் வணக்க வழிபாடுகளை செய்தால் அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடம் நன்மையற்றதாக ஆகிவிடும். முடிஞ்சு, நோ யூஸ், ஜஸ்ட் உங்க திருப்தி வேணா இருக்கு, நீங்க எதை செஞ்சீங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருப்திப்பட மாட்டான், நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் நம் கட்டளை இல்லாத, அதாவது எதுக்கு நாம் கட்டளை கொடுக்கவில்லையோ, எதை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லவில்லையோ, அப்படி ஒரு செயலை ஒரு மனிதர் செய்தால் அந்த செயல் மறுக்கப்பட்டுவிடும், ரிஜெக்டட், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த உம்ராவுடைய வணக்கத்தை இப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது பாருங்க, உம்ராவுடைய செயல்முறை விளக்கம். உம்ரானா என்ன? உம்ரா என்றால் அல்லாஹுடைய வீட்டில் இபாதத்து செய்வதற்காக செல்வது, அதான் உம்ரா என்றால் அல்லாஹுடைய வீட்டில் இபாதத்து செய்வதற்காக செல்வது, அந்த ஒரு குறிப்பிட்ட இபாதத்து, புரியுதுங்களா? இந்த உம்ரா வணக்கத்தில் நான்கு அடிப்படையான அமல்கள் இருக்கும். உம்ரா வணக்கத்தில் நான்கு அடிப்படையான அமல்கள். இந்த நான்கு கம்பல்சரி, கட்டாயம். இது இல்லைன்னா உம்ரா ஆகாது. மற்றதெல்லாம் அடுத்தடுத்து சுன்னத்து தான். அதுல முதலாவதாக இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சஈ, நான்காவது ஹல்க் அல்லது தக்ஸீர். நான்கே நான்கு அமல்கள். முதலாவது இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சஈ, நான்காவது ஹல்க் அல்லது தக்ஸீர். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா அர்த்தம் பார்க்க போறோம். ஆக மொத்தம் உம்ரால நம்ம செய்யக்கூடிய அடிப்படையான கட்டாயமான அமல்கள் எத்தனை? நான்கு அமல்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, இஹ்ராமை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் நல்லா கவனிக்கிறோம். இஹ்ராம் என்றால் ஹராமாக்கி கொள்ளுதல், தடுத்து கொள்ளுதல் என்று அர்த்தம். தக்பீர் தஹரீமான்னு சொல்றீங்கல்ல, அதே தஹரீமுக்கும் இந்த இஹ்ராமுக்கும் ஒரே அர்த்தம் தான். தஹரீம் என்பதற்கும் இஹ்ராம் என்பதற்கும் ஒரே அர்த்தம் தான். இத அங்க சொல்லுவாங்க, அதை இங்கேயும் சொல்லுவாங்க. தக்பீரத்துல் இஹ்ராம் என்றும் சொல்வார்கள். புரியுதுங்களா? நல்ல கவனிங்கமா. இஹ்ராம், இஹ்ராம் என்பதற்கு என்ன அர்த்தம்? தடுத்து கொள்ளுதல், நிறுத்திக் கொள்ளுதல், விலக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இப்ப தொழுகையில தக்பீர் கட்டிடுறீங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டிய உடனே நீங்க பேசலாமா, சாப்பிடலாமா, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கலாமா? அப்ப இந்த செயல்களை எல்லாம் நீங்க தடுத்துக் கொண்டீங்க, செய்ய மாட்டேன் என்று தடுத்துக் கொண்டீங்க. அதான் இஹ்ராம், தஹ்ரீம், தடுத்துக் கொண்டீர்கள். அல் தக்பீரத்தில் இஹ்ராம், இந்த அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்ன உடனே சில காரியங்களை எல்லாம் தடுத்துக்கொண்டு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஒதுங்கிட்டேன். எது வரைக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்ற வரைக்கும், இல்லையா? அதே போலதான் இந்த உம்ரால இந்த இஹ்ராம் என்ற அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரும் பொழுது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவோம். வேற எதையுமே நம்ம செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நமக்கு தடுக்கப்பட்டுடும். எப்படி? தொழுகைக்கு தக்பீர் கண்டதுக்கு பிறகு பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அங்கங்க திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த உம்ராவுக்கு இஹ்ராம் நம்ம செஞ்சதுக்கு பிறகு நம்ம உடம்புல அத்தர் பூசக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, கை கால் நகங்களை எடுக்கக்கூடாது, நறுமணங்கள் பூசக்கூடாது. இந்த மாதிரியான தடைகள் நமக்கு வந்துடும். எது வரைக்கும்? உம்ராவை முடிக்கின்ற வரைக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் இஹ்ராம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன் இஹ்ராம்னு பேர் வந்துச்சுன்னு புரிஞ்சுங்களா? ஓகே, இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இஹ்ராம் என்பது இப்ப தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் செஞ்சதிலிருந்து ஆரம்பிக்குது. உம்ராவுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால், மக்காவை சுற்றி ஐந்து இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார். சில இது 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஒரு இடம் 183 கிலோமீட்டர் தூரத்தில், ஒன்று 75, இன்னொன்று 92, இன்னொன்று 94. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பாருங்க, காபத்துல்லாவை சுத்தி மேல வலது பக்கம் கீழே புள்ளி புள்ளியா சிகப்பு கடல்ல புள்ளி இருக்கு பாருங்க, அந்த ஐந்து இடங்கள். இந்த ஐந்து இடங்கள் தான் இஹ்ராமுக்குண்டான இடங்கள். இதுக்கு அரபியில மீகாத் என்று சொல்வார்கள். அரபியில மீகாத் என்று சொல்வார்கள். அப்ப அந்த மீகாத்ங்கிற இடத்துலதான் நம்ம இஹ்ராம் செய்யணும். அப்ப வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது இஹ்ராமுடைய டிரெஸ் போட்டுக்கலாம். புரியுதா? விமான நிலையத்தில் வந்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய டிரெஸ் போட்டுக்கலாம். விமானத்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு கூட இஹ்ராமுடைய டிரெஸ் போட்டுக்கலாம். ஆனா இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துட மாட்டோம். எதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இந்த அஞ்சு இடத்துக்கு வந்து, அஞ்சு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து, லப்பைக உம்ரதன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோமோ அது வரைக்கும் அந்த இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் நம்ம வரமாட்டோம்.